டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று தாவீதரசன் கூறுவது போல நாமும் வேதத்தை வாஞ்சையோடு ஆராய்வோமா?
கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 11:6 முதல் 18 வரை சிந்திக்கப் போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 11:6 வாசிக்கிறேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. கடந்த நிகழ்ச்சியிலிருந்து வரப்போகிற இரண்டு சாட்சிகளை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த இரண்டு சாட்சிகளுக்கு குறிப்பிட்டு கூற முடியாத அளவிற்கு எல்லையற்ற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் பூமியின் மேல் பெய்கின்ற மழையை கட்டுப்படுத்துகிறார்கள். அவர்களால் தண்ணீரை இரத்தமாக்க முடியும். இது எலியாவையும் மோசேயையும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. மழையை நிறுத்திய மனிதன் எலியா என்பதையும் எகிப்தின் மேல் வாதைகளை ஏற்படுத்தியது மோசே என்பதையும் அறிகிறோம். பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து திரும்பவுமாக வரும்பொழுது அவருக்குரிய சகல வல்லமைகளும் இவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:15 பார்க்க வேண்டும். சகலவித வாதைகள் என்பது மோசே எகிப்தின் மீது வரப்பண்ணிய வாதைகளை குறிக்கின்றது. ஆனால் இங்கு எல்கை பெரிதாக இருப்பதனால் வாதைகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் என்பது உண்மையான இந்த ஊழியக்காரர்களின் மீது தேவன் வைத்திருக்கும் நம்பிக்கையை தெரிவிக்கிறது. தேவன் இவ்விதமாக நம்பக்கூடியவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா என்பதை சற்றே யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த விதமான அதிகாரத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்மை ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிற பணத்தையும் அதிகாரத்தையும் நாம் கர்த்தருக்கு பிரியமாக மட்டும் பயன்படுத்துவோம் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்கிறோமா? பணத்தை குறித்து தேவனால் நம்மை நம்ப முடிகிறதா? அதிகாரத்தை குறித்தும் தேவன் நம்மை நம்பக்கூடுமா? சற்றே எண்ணி பார்ப்போம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறிய இடத்திலேதான் பொறுப்பை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் அந்த காரியங்களிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிறவன் அநேகத்தின் மேலேயும் உண்மையாயிருப்பான். அதிகாரத்தை நிமித்தம் அவர் மனிதர்களை நம்ப இயலவில்லை. அதனால்தான் அவர் அவ்வப்பொழுது நபர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 11:7 பாருங்கள். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். இந்த இரண்டு சாட்சிகளும் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்து விடுவார்கள். வாரத்தின் மத்தியில் அந்தி கிறிஸ்து, அவனே அந்த மிருகம், அதிகாரத்துடன் செயல்படுகின்ற பாவ மனிதன். இவன் திரும்பவுமாக ரோம பேரரசை ஸ்தாபிப்பான். பின்பு இந்த உலகம் முழுவதும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வந்ததும் இந்த இரண்டு சாட்சிகளை ஜெயிக்கவும் அவர்களை அழித்து போடவும் தயங்க மாட்டான். அந்த வேளையிலே இவ்விதமாக செயல்படுவதற்கு அவனுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இது வெளிச்சத்தின் மீது இருளுக்கும், நீதியின் மீது அநீதிக்கும், பரலோகத்தின் மீது நரகத்திற்கும், தேவனின் மேல் சாத்தானுக்கும் கிடைக்கின்ற தற்காலிகமான வெற்றியாக இருக்கும். ஏனென்றால் இந்த காலத்தில் தேவன் சாத்தானை விடுவிக்கப் போகிறார். இந்த இரண்டு சாட்சிகளும் தங்கள் பெயர் கேட்ட விதமாக வாழ்ந்து முடிப்பார்கள். சாட்சி என்பதை குறிக்கின்ற கிரேக்க வார்த்தை மார்ட்டோஸ் என்பதாகும். மார்ட்டயர் என்ற ஆங்கில வார்த்தை இதிலிருந்துதான் தோன்றியது. வெளிப்படுத்தின விசேஷம் 11:8 வாருங்கள். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். இந்த இரண்டு சாட்சிகளுக்கும் மரியாதையான அடக்கம் கூட செய்யப்படவில்லை. இது கடைசி நாட்களில் காணப்படுகின்ற கொடூரமான மிருகத்தனமான கலாச்சாரத்தை காட்டுகிறது. உடல்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தை அவர்கள் இந்த இரண்டு சாட்சிகளின் மீதும் எவ்வளவு கசப்பும் வெறுப்பும் கொண்டிருந்தார்கள் என்பதை தெரிவிக்கிறது. மகா நகரம் என்பது எருசலேம். ஏசாயா இதனை சோதோமை போன்றது என்று ஏசாயா 11:10 சொல்லியிருக்கிறார். எருசலேமின் அரசியல் சமுதாய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த உலகம் பிரவேசித்தபடியினாலே அது எகிப்து என்றும் அழைக்கப்படுகிறது. அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று கூறப்பட்டிருப்பதனால் இது எருசலேம்தான் என்று நாமும் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 11:9 வசனத்தை பாருங்கள். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பின்பு இயேசுவின் அந்தரங்க சீடர்கள் அவரது சரீரத்தை எடுத்து மரியாதையுடன் அடக்கம் பண்ணுவதற்கு பிலாத்து கூட அனுமதி கொடுத்தான். ஆனால் இந்த சாட்சிகளின் சரீரம் அடக்கம் பண்ணப்படவே இல்லை. அவர்கள் மரித்து விட்டார்கள் என்பதை கேள்வியுற்ற இந்த உலகம் அதிர்ச்சி அடையும். சிலர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருப்பார்கள். இந்த நாட்களிலேயே இந்த உலகத்திலே எந்த காரியம் எப்பொழுது நடந்தாலும் அதை உலகத்திலுள்ள எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அதனாலே உலகத்தின் எல்லா திசைகளிலும் உள்ள மனிதர்கள் இவர்களது சரீரங்களை 3.5 நாட்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். கடவுளற்ற இந்த சமுதாயம் இந்த சரீரங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடையும். ஒருவேளை இந்த சாட்சிகள் தங்கள் உயிர்த்தெழுதலை தீர்க்க தரிசனமாக கூட கூறியிருந்திருக்கலாம். ஆனால் இவ்விதமாக வேதம் கூறவில்லை. ஒருவேளை அவர்கள் கூறலாம் என்று எண்ணப்படுகிறது. மற்றும் ஒரு காலியான கல்லறை காணப்படாதபடிக்கு அவர்கள் இந்த சரீரங்களை அடக்கம் செய்யாமலேயே இருந்திருக்கலாம். அவர்கள் சரீரத்தை வெளியிலே போட்டு ஒருவேளை அதற்கு நேராக அநேக தொலைக்காட்சி கேமராக்களை திருப்பி வைத்து உலகத்திலுள்ள எல்லா மக்களும் பார்க்கும்படியாக அது ஒளிபரப்பப்படும். 3.5 நாட்களாக மரித்த இந்த சரீரங்கள் அதே இடத்தில் கிடக்கிறது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 11:10. அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். இந்த இரண்டு சாட்சிகளும் மரணம் அடைவதால் பூமியிலே பெரும் கொண்டாட்டம் காணப்படும். ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள் என்றும் பார்க்கிறோம். வெகுமதிகளை ஒருவருக்கொருவர் அனுப்பி பண்டிகையாக கொண்டாடுவார்கள். இது சாத்தானின் கிறிஸ்துமஸ் என்று சொல்லலாம். இன்றைய நாட்களிலும் கூட கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சிந்திப்பதை தள்ளி வைத்துவிட்டு அஞ்ஞானத்தை நெருங்கி நெருங்கி அஞ்ஞானத்திற்கு அருகிலே சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கும் பெத்லேமிலே பிறந்த கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகைக்கு பதிலாக அந்தி கிறிஸ்து வேறு ஒரு பண்டிகை கொண்டாட செய்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 11:11 பாருங்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இரண்டு சாட்சிகளின் மரணத்தை உலகம் பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி ஒலிப்பதிவு கருவிகளுக்கு முன்பாக காணப்படுகின்ற இந்த சரீரங்கள் எழுந்து காலூன்றி நிற்கின்றது. உயிர்த்தெழுதல் என்பதை குறிக்கின்ற கிரேக்க வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. மகா உபத்திரவ கால பரிசுத்தவான்களின் முதலாம் உயிர்த்தெழுதலில் இவர்களும் பங்கு பெறுவார்கள். வசனம் 12. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். இரண்டு சாட்சிகளும் பரலோகத்திற்கு சென்று விட்டார்கள். 11 வசனத்திலே அவர்களின் உயிர்த்தெழுதல் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் பரத்துக்கு ஏறி போவது 12 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், மகிமையின் மேகம் கிறிஸ்து பரத்திற்கு ஏறி சென்றது மற்றும் கிறிஸ்துவின் வருகையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. தொடர்ந்து 6வது எக்காலம் ஊதப்பட்டு விட்டது. 6வது எக்காலம் ஊதப்பட்டு 7வது எக்காலம் ஊதப்படுவதற்கு இடைப்பட்ட காலத்திலே இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகள் ஆபத்தின் எக்காலங்கள். இந்த 2வது ஆபத்து 6வது எக்காலத்துடன் இணைந்தது. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வருகிறது. பாருங்கள், வசனம் 13. அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்கே பூமி அதிர்ச்சியினால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையோடு ஏற்கனவே கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் கூட்டிக் கொள்ளப்பட வேண்டும். முதலாவதாக உலக ஜனத்தொகையில் நான்கில் ஒரு பகுதியினர் கொல்லப்பட்டார்கள். பின்பு உலக ஜனத்தொகையிலே மூன்றில் ஒரு பகுதியினர் கொல்லப்பட்டார்கள். எனவே மொத்தம் உலக ஜனத்தொகையிலே பாதி பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது 7000 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த இடத்திலே மத்தேயு 24:22 நாம் மீண்டும் யோசிக்க வேண்டும். கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் பொழுதும் அவர் மரித்தோரிலிருந்து உயிருடன் எழுந்தபொழுதும் எருசலேமில் மாத்திரம் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி போன்றதாக குறிப்பிட்ட எல்லைக்குள் இடம்பெற்றதாக இதுவும் காணப்படுகிறது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினாலே அழிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இதனால் மரித்தவர்கள் மனிதர்களில் பிரபலமானவர்கள் என்பது தெரிகின்றது. இவர்கள் அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்தவர்கள். அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வந்தபோது இவர்கள் பெயர்கள் செய்தித்தாட்களிலே இடம்பெற்றிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 11:14 வசனம் பாருங்கள். இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. இத்துடன் இரண்டாம் ஆபத்து முடிந்துவிட்டது என்று பார்க்கிறோம். உடனடியாக இல்லை என்றாலும் வெகு சீக்கிரத்திலே மூன்றாவது ஆபத்து துவங்க இருக்கிறது. இரண்டாவது ஆபத்து அடுத்து வருகின்ற 7வது எக்காலம் முழங்கப்படுவது அல்ல. ஏனென்றால் இரண்டாவது ஆபத்து மகா உபத்திரவ காலத்தை கடந்து 1000 வருட அரசாட்சிக்குள்ளே அழைத்து செல்கிறது. 7வது எக்காலம் வெளிப்படுத்தின விசேஷம் 12:13 அதிகாரங்கள் கூறுகின்ற தூதர்களை ஆரம்பித்து வைக்கிறது. சரி, மூன்றாம் ஆபத்து தூதர்களில் ஒருவனான சாத்தான் இந்த பூமியில் தள்ளப்படும் பொழுது ஆரம்பமாகிறது. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். 7வது காலம் மகா உபத்திரவத்தின் முடிவும் பரலோகத்திலே தேவாலயம் திறக்கப்படுதலையும் நமக்கு காட்டுகிறது. மகா உபத்திரவ காலத்தின் தீர்ப்புகளினாலும் ஆபத்துகளினாலும் சோர்ந்து போன தேவனால் முத்திரையிடப்பட்டு பூமியில் இன்னமும் மீந்திருக்கின்ற விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதற்காக இது கூறப்பட்டுள்ளது. இத்தனை வருடங்களாக உபத்திரவங்களினால் சோர்ந்து போயிருக்கின்றார்கள். மகா உபத்திரவ காலம் 7 வருடங்கள்தான் என்றாலும் அதன் உக்கிரம் கடைசி பாதி பகுதியிலே மிகவும் கொடூரமானதாய் இருக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 11:15-18 பாருங்கள். வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11:15. 7 தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். 7வது எக்காலம் ஊதப்படுவது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். வெளிப்படுத்தின விசேஷத்தின் மீதி பகுதியை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் இருக்கிறது. தேவனுடைய நிகழ்ச்சி நிரலிலே கடைசியாக தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு முன்னான நுழைவாயிலே நாம் நம்மை சற்று ஆறுதல் படுத்திக் கொள்ள செய்கிறது. தேவனின் நித்திய ராஜ்யம் தோன்றுகின்ற 21வது அதிகாரம் வரையிலும் நம்மை அழைத்து செல்கிறது. பரிசுத்த ஆவியானவராலே அவைகள் இங்கு நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. மூலாவதாக கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின என்று வாசிக்கிறோம். 7வது காலம் ஊதப்பட்டதை தொடர்ந்து இந்த சத்தங்கள் உண்டாகின்றது. 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டினை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஏழாவது எக்காலம் தேவனின் திட்டத்தை வெளிப்படுத்தி தேவனின் மறைப்பொருட்களை தெளிவாக்கி கூறுகின்றது. தேவனின் கிரியைகளான தூதர்கள் பொல்லாப்பானது வெகு சீக்கிரத்தில் அழிக்கப்பட போவதை அறிந்து களி கூறுகிறார்கள். அவர்களுக்கு இது மகிழ்ச்சியின் காலம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெற்றியுள்ள நியாயாதிபதியாக இந்த பூமிக்கு திரும்பும் முன்பதாக ஒருமுறை இந்த இரண்டு சாட்சிகளைக் கொண்டும் அவர்களுடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாகவும் உலகம் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது என்பதை மனுக்குலம் அறிந்து கொள்ளப் போகிறது. அந்நாட்களிலே நடைபெறுகிற ஒரு காரியத்தை மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் மரித்து அவருடைய சரீரங்கள் எருசலேமின் தெருவிலே கிடக்கும் பொழுது பூமியில் உள்ள சகல மக்களும் அதை காண்பார்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அப்பொழுதே யோவான் இதை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தர் சொன்னதை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சியை தேவன் தொடர்ந்து தன்னுடைய திட்டத்திலேயும் பயன்படுத்தப் போகிறார். இன்றைக்கும் தொலைக்காட்சியிலே எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். அதிலே பயனுள்ள நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு நாம் தெரிந்தெடுக்கும் ஞானம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய நேரத்தை வீணாக்கும் காரியங்களையும் நமக்கு தேவையில்லாத காரியங்களையும் நம்மை கெடுக்கும் காரியங்களையும் அப்புறப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் காண்பதற்கு தெரிந்தெடுக்கும் கிருபையை ஆண்டவரிடத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரப்போவது நிச்சயம். அவருடைய வருகைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாயிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் வாசித்த தியானித்த வசனங்களுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகைக்கு முன்பதாக நீர் செய்ய போகிற காரியங்களை ஒவ்வொன்றாய் எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீர் ஐயா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே யோவான அப்போஸ்தலனுக்கு நீர் இவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோவானும் இதை மூடி வைக்காமல் எங்களுக்கு எழுதி வைத்துவிட்டு போகும்படியாய் நீர் சொன்னீரே, அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று எழுதப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு உண்மை என்பதை இன்று எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வசனங்கள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் உமை பணிந்து நாங்கள் வணங்குகிறோம். ஐயா, நீர் நேற்றும் இன்றும் என்றும் உண்மையுள்ளவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சொல்லுகிற காரியங்கள் நடைபெறும் என்பதை நாங்கள் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உம்முடைய வசனத்தை வாசித்து விசுவாசிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, அவர்கள் விசுவாசிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவருடைய அவிசுவாசத்தை அவர்களை விட்டு நீர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை எங்களுக்கு என்று தனிப்பட்ட விதத்திலே நீர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தரையிலே விழுந்து போகாதபடி, ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்ற போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜா, எப்பொழுதும் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய வாக்குறுதிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீரே தொடர்ந்து எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். யோபு 9:10.